19 சமாதான தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசியாக எலிசாவின் ஊழியம் எலியாவின் ஊழியத்திலிருந்து சில வகைகளில் மாறுபட்டிருந்தது. நியாயத்தீர்ப்பு மற்றும் தண்டனை குறித்த செய்திகள் எலியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. ராஜாவையும் மக்களையும் பயமின்றி கடிந்து தீய வழிகளிலிருந்து திரும்புமாறு அவர்களுக்கு எதிராக அவன் தன் சத்தத்தை உயர்த்தினான். ஆனால் எலிசாவின் ஊழியமோ அதிக சமாதானத்துடன் விளங்கியது. எலியா ஆரம்பித்த வேலையை அவர் கட்டவும் பலப்படுத்தவும் தேவ வழியை மக்களுக்கு போதிக்கவும் வேண்டியிருந்தது. அவர் மக்களோடு தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுடனே இருந்து வந்ததாகவும் அவர் தம் அற்புதங்களாலும் ஊழியத்தாலும் வியாதியஸ்தரை குணப்படுத்தி மகிழ்ச்சியை கொண்டு வந்ததாகவும் வேதாகமம் அவனை சித்தரிக்கிறது. தாழ்மையும் இரக்கமுமான ஆவி கொண்டவன் எலிசா. ஆனாலும் அவன் பெத்தேலுக்கு போகும் வேளையில் பட்டணத்திலிருந்து வந்த பக்தியற்ற வாலிபர்கள் அவனை கேலி செய்தபோது அவன் நடந்த விதம் அவனும் கண்டிப்பவனாயிருந்ததை தெரிவிக்கிறது. எலியா பரமேறினதை அந்த வாலிபர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். அந்த உன்னத நிகழ்ச்சியை பரியாசமாக மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்றார்கள். அந்த ஏளன வார்த்தைகளைக் கேட்டு திரும்பி பார்த்து சர்வ வல்லவரின் ஏவுதலினால் அவர்களை சபித்தான் தீர்க்கதரிசி. அதைத் தொடர்ந்து பயங்கர நியாயத்தீர்ப்பை கட்டளையிட்டார் தேவன். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறிப் போட்டது. 2 இராஜாக்கள் 2:23-24. அந்த ஏளனப் பேச்சை எலிசா கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் தீயவர்களின் கேலிக்கும் அவதூறுக்கும் தொடர்ந்து ஆளாகியிருப்பான். மிகப்பெரும் அழிவிலிருந்து அத்தேசத்தை காப்பாற்றவும் அவர்களுக்கு போதிக்கவும் அச்சமயத்தில் நியமிக்கப்பட்டிருந்த அவன் ஊழியம் தோற்றுப்போயிருக்கும். அவன் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு மரியாதையை பெற்றுத்தர அந்த ஒரு சம்பவமே போதுமானதாயிருந்தது. 50 வருடங்கள் பெத்தேலுக்குள் வருவதும் போவதுமாயிருந்தான். தேசத்தில் அங்குமிங்கும் நகரம் நகரமாகவும் சென்றான். சோம்பேறிகளும் முரடரும் ஒழுக்கமற்றவருமான வாலிபக் கும்பலை கடந்து சென்றான். ஆனால் அவனை எவரும் கேலி பண்ணவும் இல்லை. உன்னதமானவரின் தீர்க்கதரிசி என்ற அவனுடைய தகுதியை அற்பமாக எண்ணவும் இல்லை. இரக்கம் காட்டுவதில் எல்லை வேண்டும், அதிகாரம் செலுத்துவதில் உறுதியான கண்டிப்பு வேண்டும். அல்லது அநேகர் அதனை ஏளனமாக பரியாசமாக கருதுவார்கள். நயமாகப் பேசி தண்டிக்காமலிருப்பதை கனிவான செயலென்றழைத்து வாலிபப் பிள்ளைகளிடம் பெற்றோரும் பாதுகாவலர்களும் அவ்வாறு நடந்து கொள்வது அவர்களுக்கு இழைக்கும் மோசமான தீமைகளில் ஒன்றாகும். உறுதியான தீர்மானமும் நன்மைக்கேதுவான நிபந்தனைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவசியமாகும். எலிசாவை கேலி செய்த வாலிபர்களிடம் பயபக்தி காணப்படவில்லை. பிள்ளைகளிடத்தில் மிக கவனத்துடன் வளர்க்கப்பட வேண்டிய ஓர் இனிய பண்பு அது. தேவனிடம் மெய்பக்தி காட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் போதிக்க வேண்டும். அவர் நாமத்தை இழிவாகவோ முன்னறிவின்றியோ ஒருபோதும் பேசிவிடக்கூடாது. தூதர்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டுதான் தேவநாமத்தை உச்சரிக்கிறார்கள். அப்படியானால் விழுந்து போனவர்களும் பாவிகளுமான நாம் எத்தனை பயபக்தியோடு அதனை உச்சரிக்க வேண்டும். தேவனுக்காக பேசவும் செயல்படவும் அழைக்கப்படுகிற அவருடைய பிரதிநிதிகளான ஊழியர்கள், போதகர்கள், பெற்றோர்களிடம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மரியாதை காட்டும்போது தேவன் கனப்படுகிறார். எல்லாராலும் பேணி வளர்க்கப்பட வேண்டிய ஆவியின் இனிய பண்புகளில் மரியாதை பண்பும் ஒன்றாகும். அது நம் இயல்புகளை மிருதுவாக்கும் வல்லமையுடையது. அது இல்லையானால் நாம் கரடுமுரடான இயல்பை வளர்க்க நேரிடும். கிறிஸ்துவை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டே முரட்டுத்தனமுடன் மரியாதையற்று காணப்படுகிறவர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடம் சந்தேகத்திற்கு இடமின்றி நேர்மை இருக்கலாம், அல்லது கேள்விக்கு இடமற்ற நீதி இருக்கலாம். ஆனால் இரக்கமும் மரியாதை பண்புமில்லாத இடத்தை நேர்மையாலும் நீதியாலும் ஈடு செய்ய முடியாது. இஸ்ரவேலிலிருந்த அநேகருடைய வாழ்வில் பலத்ததொரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படி எலிசாவிடம் காணப்பட்ட இரக்க குணமானது சூனேம் ஊரில் வசித்து வந்த ஒரு குடும்பத்தோடு அவன் நட்போடு பழகின சம்பவத்திலும் வெளிப்படுகிறது. ராஜ்யம் முழுவதிலும் அவன் அங்குமிங்குமாகச் சென்று வந்த நாட்களில் ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனிடம் போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா பரிசுத்தவான் என்று அந்த வீட்டு எஜமானி கண்டாள். எனவே அவள் தன் கணவனிடம், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவனுக்கு ஒரு கட்டிலையும் மேசையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவன் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அதிக அமைதலோடு காணப்பட்ட அந்த வீட்டிற்கு எலிசா அடிக்கடி வந்து தங்குவதுண்டு. அந்த பெண்ணின் இரக்க குணத்தை தேவனும் கண்டுகொள்ளாமல் விடவில்லை. அவளுக்கு குழந்தை இல்லை. இப்பொழுதும் அவளுக்கு ஒரு குமாரனை ஈவாக கொடுத்து அவளுடைய விருந்தோம்பும் பண்புக்கு பலனளித்தார் தேவன். வருடங்கள் கடந்தன. வயலில் அறுவடை செய்கிறவர்களை பார்வையிடுமளவிற்கு அக்குழந்தை வளர்ந்தது. ஒருநாள் உஷ்ணத்தினால் தாக்குண்ட அவன் தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அவனை அவன் தாயிடம் கொண்டு செல்லுமாறு ஒருவனுக்கு கட்டளையிட்டான் தகப்பன். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலிருந்து செத்துப்போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷனின் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போனாள். வேதனையடைந்து எலிசாவிடம் போய் உதவி கேட்க தீர்மானித்தாள் சூனேமியாள். அச்சமயத்தில் கர்மேல் மலையிலிருந்தான் தீர்க்கதரிசி. அவள் தன் வேலைக்காரனை அழைத்துக் கொண்டு உடனே புறப்பட்டாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவள் வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். சொன்னது போலவே வேலைக்காரனும் செய்தான். ஆனாலும் எலிசாவின் பக்கம் வரும் வரையிலும் தன் துக்கத்திற்கான காரணத்தை அந்தத் தாய் வெளிப்படுத்தவில்லை. அவள் தன் மகனை இழந்ததை கேள்விப்பட்டதும் கேயாசியிடம் எலிசா, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் எவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை எவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்று சொன்னான். ஆனால் எலிசா தன்னோடு வரும் வரையிலும் அந்த தாய் திருப்தியடையவில்லை. அவளோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அவர்கள் வீட்டை வந்தடைந்தும் இறந்த அந்த பிள்ளை கிடத்தப்பட்டிருந்த அறைக்குள்ளாக எலிசா சென்று, உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கிட்டப்போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டப்போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கேயாசியை அழைத்து அந்த தாயை தன்னிடம் அனுப்புமாறு பணித்தான் எலிசா. அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இப்படியாக அந்த பெண்ணின் விசுவாசத்திற்கு பதில் கிடைத்தது. ஜீவனைக் கொடுக்கும் மகத்துவரான கிறிஸ்து அவளுடைய குமாரனை அவளுக்கு திரும்ப கொடுத்தார். அதுபோல அவளுடைய வருகையிலும் மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டு பாதாளத்தால் உரிமை கொண்டாடப்பட்டு வந்த ஜெயமானது பறிக்கப்படும்போது அவருடைய உண்மைவான்களுக்கு பலன் கிடைக்கும். அப்பொழுது மரணத்தால் பறிக்கப்பட்ட தம் ஊழியர்களின் குழந்தைகளை அவர்களுக்கு திரும்ப கொடுப்பார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதலடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு கண்களைக் காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:15-17. மரணத்தை எண்ணி துன்புறும் நம்மை நித்திய நம்பிக்கையின் செய்தியால் தேற்றுகிறார் இயேசு. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? ஓசியா 13:14. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன்.
வெளிப்படுத்தல் 1:18. கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17.
மனித இனத்தின் இரட்சகரை முன்மாதிரியாக வைத்து அவர்போல குணமாக்கியும் போதனை செய்தும் மனிதர் மத்தியில் ஊழியம் செய்தான் எலிசா. நீண்ட காலம் வல்லமையுடன் பிரயாசப்பட்டான். தீர்க்கதரிசிகளின் பள்ளிகளில் நடைபெற்று வந்த முக்கிய கல்விப் பணியை பேணி வளர்ப்பதிலும் முன்னேற்றுவதிலும் எலியா உண்மையுடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்டான். தனக்கு முன் கூடியிருந்த வாலிபர்களுக்கு தேவனுடைய நடத்துதலின்படி வார்த்தைகளை போதித்தான். அதனை பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் உள்ளங்களில் உறுதிப்படுத்தினார். அவன் ஏகோவாவின் ஊழியக்காரன் என்பது வேறு ஆதாரங்களினாலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவ்வப்போது வெளிப்பட்டது.
கில்காலில் நிறுவப்பட்டிருந்த பள்ளிக்கு ஒரு சமயத்தில் அவன் சென்றிருந்தபோதுதான் விஷம் கலந்திருந்த கூழை சரிப்படுத்தினான். தேசத்திலே பஞ்சமுண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் பேய்க் கொம்மட்டிக் கொடியைக் கண்டு அதன் காய்களை மடிநிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிடாதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்துச் சாப்பிடுகிறபோது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவைக் கொண்டுவரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷமில்லாமற் போயிற்று. மேலும் தேசத்திலே பஞ்சம் நிலவி வந்த சமயத்தில் பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் அவருக்கு வெகுமதியாக கொடுத்த முதற்பலனான வார்கோதுமை அப்பம் 20 தாழ்கதிர்களையும் வைத்து கில்காலில் 100 போஷித்தான் எலிசா. சாப்பாடின்றி அதிகமாக கஷ்டப்பட்டவர்களும் அங்கு அவனோடு இருந்தார்கள். எனவே அந்த காணிக்கையை பெற்றுக்கொண்டதும் அவன் தன் வேலைக்காரனிடம், ஜனங்களுக்குச் சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 முன்வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்குச் சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியுண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. 2 ராஜாக்கள் 4:43-44. பசித்தோரின் பசி தீர்க்க தம் ஊழியக்காரன் மூலம் இந்த அற்புதத்தைச் செய்த கிறிஸ்துவின் கருணைதான் என்னே! அச்சமயம் முதல் மனிதரின் தேவையைச் சந்திக்க மீண்டும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு செயல்பட்டார். ஆனால் அது குறிப்பிடத்தக்க விதத்திலோ புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலோ செய்யப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் தெளிவான ஆவிக்குரிய பகுத்தறிவை பெற்றிருந்தோமானால் மனதுருக்கமுள்ள தேவன் பிற மனிதரை அணுகுவது போலவே நம்மையும் அணுகுவதை உடனடியாக கண்டுகொள்ளலாம்.
சிறிய அளவிலான தேவ கிருபையே எல்லாவற்றிற்கும் போதுமானதாயிருக்கிறது.
தேவகரத்தால் அதனை 100 மடங்காக பெருக்க முடியும். தம்முடைய சத்துருக்களிலிருந்து அவர் வனாந்தரத்தில் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் தம்முடைய கரத்தால் தொட்டு சொற்ப அளவிலான பொருட்களையும் எல்லாருக்கும் போதுமானதாக்க முடியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் கரங்களிலிருந்த அப்பங்களையும் கதிர்களையும் அவருடைய வல்லமையே பெருகச் செய்தது. கிறிஸ்துவின் பூலோக ஊழிய காலத்தில் பெருங்கூட்ட ஜனங்களை போஷிக்க இத்தகைய அற்புதத்தை அவர் செய்தபோதும், முற்கால தீர்க்கதரிசிகளோடு இருந்தவர்கள் செய்தது போல அவநம்பிக்கை எழுப்பப்பட்டது. இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்று கேட்டான் எலிசாவின் வேலைக்காரன். அந்த திரளான ஜனங்களுக்கு போஜனங்கொடுக்குமாறு இயேசு தம் சீடர்களிடம் கட்டளையிட்ட போதும், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமே உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்று கேட்டார்கள் சீடர்கள். லூக்கா 9:13. இந்நிலைதானே இன்று எல்லோர் மத்தியிலும் காணப்படுகிறது. எல்லா காலங்களிலுமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு பாடமாகும். ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து செய்யச் சொல்லும்போது அந்த கட்டளை அர்த்தமானதா என்றோ, அதற்கு கீழ்ப்படிய முயல்வதால் என்ன நிகழுமோ என்றோ விசாரிக்க மனிதர் நின்றுவிடாதிருப்பார்களாக. சந்திக்கப்பட வேண்டிய தேவைகளைக் காட்டிலும் அவர்களுடைய கரங்களிலிருக்கும் பொருட்கள் குறைவாகத் தோன்றலாம். ஆனால் தேவ கரங்களிலோ தேவையைக் காட்டிலும் அதிகமானதாக அது விளங்கும். அந்த பணிவிடைக்காரன் அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. தேவன் தம்முடைய குமாரன் எனும் ஈவினால் தாம் சம்பாதித்த வர்களோடு தாம் கொண்டிருக்கும் உறவை முழுவதுமாக உணர்வதும், இப்பூமியில் அவருடைய நோக்கம் வேகமாக நிறைவேறி வருவதை அதிகமாக விசுவாசிப்பதுமே இன்றைய சபையின் பெரும் தேவையாயிருக்கிறது. காண்பதற்கு சொற்ப அளவே உள்ள வழிகளை குறித்து புலம்புவதில் எவரும் நேரத்தை வீணடித்திட வேண்டாம். வெளியே பார்ப்பதற்கு வெற்றி வாய்ப்பில்லாதது போல் தோன்றலாம். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து உற்சாகத்தோடு செயல்பட்டால் அவர் வழிவகைகளை உண்டு பண்ணுவார். தம்மால் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தம்மிடம் கொண்டுவரப்படும் வெகுமதியை தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் களைத்துப் போயிருந்த ஜனக்கூட்டத்திற்கும் கொடுக்கப்பட்ட உணவைப் போல பெருகச் செய்வார்.